உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
நேயர்களே, அக்டோபர் 16 உலக உணவு தினம். இந்த உலக உணவு தினம் அப்படிங்கிறது உலக வேளாண்மை நிறுவனம் இத்தாலி நாட்டில் இருக்கிற ரோம் நகரில் 1945 அக்டோபர் 16 ஏற்படுத்தப்பட்டது. அதனுடைய நினைவாக தான் நம்ம உலக உணவு தினமாக இந்த அக்டோபர் 16 கொண்டாடிட்டுருக்கோம். இந்த தினத்தை கொண்டாடுறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உலக மக்கள் அனைவருக்குமே உணவு கிடைக்க செய்தல், பசி பட்டினியை ஒழித்தல், இதுதான் இந்த தினத்தை நம்ம கொண்டாடுறதுடைய நோக்கம். இப்போ இந்த தினத்தை பற்றி நமக்கு நிறைய விவரங்கள் சொல்கிறதுக்காக நம்ம நிலையத்துக்கு நமது வேளாண்மை பல்கலைக்கழக மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் முனைவர் MR லதா அவங்களும், வேளாண்மை பல்கலைக்கழக மண்ணியல் துறை இளநிலை ஆராய்ச்சியாளர் டி அருள்குமார் அவங்களும் வந்திருக்காங்க. வாங்க இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம்.
நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அறிமுக உரையில் வந்து ஏன் உணவு தினம் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கூட நம்ம பார்க்குறோம், உலக மக்கள் தொகையில் பார்த்திங்கன்னா 1/3 உணவு இல்லாமல் படுக்கைக்கு செல்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சோக நிலை இருக்குது. இதையெல்லாம் மாற்றுறதுக்கு தான் இந்த உலக உணவு தினம் அப்படின்னு நம்ம வந்து கொண்டாடுறோம். ஆனால் இப்போ இந்த நிலை வந்து ஏன் இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய குறைபாடுகள் இருக்குது. அதெல்லாம் வந்து என்ன அப்படின்ட்டு இப்போ நம்ம இந்த கலந்துரையாடல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ முதல்ல பார்த்தோம்னா, ஏன் உணவு இல்லை அப்படின்னா உணவு பற்றாக்குறை எதனால் வருகிறது அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கணும். இப்போ அதில் பார்த்தோம்னா தொழில்நுட்ப குறைபாடுகள் ஒரு காரணமாக இருக்குது. அப்புறம் மனிதனால் ஏற்படுவது அப்படின்னு பார்த்தா சமூகம் சார்ந்த குறைபாடுகள், அதாவது ஒரு சாரார் வந்து அவங்களுக்கு வந்து பணம் நிறைய இருக்கும், அதனால் அவங்க வந்து நிறைய உணவுப் பொருட்கள்லாம் வாங்குறாங்க. ஆனால் ஒரு சாரார் பொருளாதாரத்தில் வந்து பின்தங்கி இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி சமூக ஏற்றத்தாழ்வுகள் இதுவும் வந்து மனிதனால் ஏற்படுகிறது. அதே மாதிரி இயற்கை குறைபாடுகள் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம பார்த்தா நிறைய இயற்கை பேரிடர்கள் இதெல்லாம் வருது, இதுக்கும் ஒரு விதத்தில் மனிதனும் சில சமயத்தில் காரணமாக இருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட தொலைநோக்கு பார்வை அது வந்து எப்படி இருக்கணும், அதாவது இப்போ நிறையா நம்ம வந்து விஷன் அப்படின்னு சொல்கிறோம், விஷன் 2020 அது மாதிரிலாம், இது மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லலாம். இப்போ வந்து இந்திய வேளாண்மை கடந்து வந்த பாதைகளை பற்றி அருள்குமார்கிட்ட நம்ம கேட்கலாம். வணக்கம் அருள்குமார். இப்போ இந்திய வேளாண்மை இது வரைக்கும் கடந்து வந்த பாதை, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
நேயர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இந்திய வேளாண்மையானது சுமார் 3000 முன்பே வந்து தோன்றியது. குறிப்பாக சிந்து சமவெளி நாகரிகம் வந்து மனிதன் முதன் முதல்ல சிக்கிமுக்கி கல்லை வச்சு தீயை மூட்டினான். அதுக்கப்புறம் சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது. சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் ஆற்றங்கரையில் ஓரம் அவனுடைய கை கால்களால் உழைத்தே வந்து அந்த சிறிய தானிய பயிர்களை வந்து மேற்கொண்டான். நாளடைவில் பல முன்னேற்றங்கள் கடந்து நமது இந்திய வேளாண்மை வந்தது. குறிப்பாக 1947 நம்ம இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவுடைய உணவு உற்பத்தி பார்த்திங்கன்னா 1950 50 மில்லியன் டன் தான் இருந்தது. இதே வந்து 2011 பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய உணவு உற்பத்தி பார்த்திங்கன்னா 259.32 டன்னாக உயர்ந்துள்ளது. இந்தியா வந்து பசுமை புரட்சியின் மூலமாக நாம் உலக அளவில் உணவு உற்பத்தியில் தன்னிறைவை அடைந்துள்ளோம் என்பது குறிப்பிடத்தக்கது. பாசன பயிர் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் இந்தியா தான் வந்து அதிகமான இரிகேஷன் பாசன பயிரை கொண்டுள்ளது. சீனா வந்து 2 இடத்தில் தான் உள்ளது. இந்தியாவுடைய நீர் பாசன பயிரானது 55 மில்லியன் ஹெக்டேர் என்றும் சீனாவுடைய பாசன நீரானது 54 மில்லியன் ஹெக்டேர் தான் இருக்கிறது. உலகில் இருக்கக்கூடிய கால்நடைகளில் இந்தியாவில் மட்டும் 20% கால்நடைகள் இந்தியாவில் தான் இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ தொழில்நுட்ப குறைபாடில் நம்ம என்னென்ன பார்க்குறோம்னா, குறைவான மகசூல். உதாரணத்துக்கு நெல் எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியாவினுடைய சராசரி ஒரு ஹெக்டேருக்கு வந்து எவ்வளோ விளையுதுன்னா 3.3 டன்னு தாங்க விளையுது. அதுவே பார்த்திங்கன்னா சீனா, தைவான், ஜப்பான் போன்ற நாடுகளில் இந்த சராசரி ஒரு ஹெக்டேருக்கானது 6.5 டன்னாக இருக்கிறது. கிட்டத்தட்ட நமக்கு பாதிக்கு மேலே வந்து அவங்க வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. இது வந்து ஒரு தொழில்நுட்ப குறைபாடு. கோதுமை பார்க்கணும்னா இந்தியாவினுடைய சராசரி கோதுமை ஒரு ஹெக்டருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.8 டன்னு தான் இருக்கிறது. அதுவே யுஎஸ்ஏ போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா 3 to 4 டன் வரைக்கும் சராசரியாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து நம்முடைய தொழில்நுட்ப குறைபாடுகளை மிக முக்கியமானது. இந்த தொழில்நுட்ப குறைபாடு ஏற்படுவதற்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற நாடுகளில் வந்து விவசாயிகளும் விவசாய விஞ்ஞானிகளும் ஒன்றுடன் ஒன்றுந்து பிணைக்கப்பட்டுள்ளதாக இருக்கிறாங்க. நம்ம இந்திய விவசாயத்தில் வந்து கொஞ்சம் இடைவெளி அதிகமாக காணப்படுகிறது. ஸோ அதுதான் வந்து முதற் காரணமாக இருக்கிறது. விவசாயிகளுக்கு சந்தையில் விலை நிர்ணயம் தெரியாததால் இடைத்தரகர்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்காங்க. குறிப்பாக உழவர் சந்தையை வந்து ஏற்படுத்தப்பட்ட நோக்கமே வந்து உழவர்கள் வந்து தான் உற்பத்தி செய்த பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்கும் வகையில் தான் இது வந்து ஏற்படுத்தப்பட்டது. அதேமாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்செக்டிசைடு, பெஸ்டிசைடு, ஹெர்பிசைடு, உரம், யூரியா போன்ற கடைகளில் பார்த்தீங்கன்னா 80% கடைகளில் பார்த்தீங்கன்னா யாருமே அக்ரி கிராஜுவேட் ஒரு வேளாண் பட்டதாரியோ அல்லது டிப்ளமா இன் அக்ரிகல்ச்சர் அவங்களோ கிடையாது. விவசாயிகள் வந்து உதாரணத்துக்கு நெற்பயிரில் ஏதோ ஒரு பூச்சி ஏற்பட்டதுன்னா, அது நோய் ஏற்பட்டதுன்னா அவங்க வந்து இப்போ கடைக்காரங்க கிட்ட அவங்க ஏதோ ஒரு மருந்து வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதனால வந்து அவங்க அடிக்கிற மருந்துக்கும் அந்த பூச்சிக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லாததுனால பூச்சினுடைய நோயினுடைய தாக்கமும் அதிகமாகிடுது, அவங்களுக்கான செலவு அதாவது அந்த மருந்துக்கான செலவும் அதிகமாகிடுது. அதேமாரி நிலத்துக்கு என்ன உரம் போட வேண்டுமோ அதை மட்டும் தான் போட வேண்டும். அது இல்லாமல் நமது விவசாயிகள் பார்த்திங்கன்னா வேளாண் விஞ்ஞானிகள் அறிவியல் பூர்வமாக சொல்கிறது வந்து கேட்கறதில்ல, அதுவும் ஒரு குறைபாடு தான். அவங்க வந்து பொதுவாக வந்து போய் கடைக்கு போய் 5 மூட்டை யூரியா வாங்கினது அப்படியே தெளிச்சிட்றாங்க. தண்ணி வந்து அளவாக ஒழுக்கணும், இதெல்லாம் வந்து ஒரு குறைபாடுன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். உலக அளவில் பார்க்கும்போது நம்முடைய உணவு உற்பத்தி உலக சராசரியை விட மிகவும் குறைவாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து அதிகரிக்க நம்ம வழிவகை செய்யணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மனிதனால் என்னென்ன குறைபாடுகள் வந்து ஏற்படுகிறது. மனிதனால் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் நான் குறிப்பாக சொல்ல போகிறது என்னென்னா, ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறிப்பாக பிரேசில் அதாவது தென் அமெரிக்க நாடுகளான பிரேசில், நம்முடைய இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்களில் குறிப்பாக அஸ்ஸாம், மேகாலயா, மிசோரம் போன்ற மாநிலங்களில் விலை உயர்ந்த மரங்கள் காடுகளை வந்து அழித்து காடுகளை வந்து மரங்களை வெட்டி தீ வைத்து அதன் பிறகு அதை வந்து சமன் செய்து வேளாண்மை பயிர்களை வந்து மேற்கொள்கிறாங்க. இது வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு மேற்கொண்ட பிறகு அந்த இடத்த விட்டு வேறு ஒரு இடத்துக்கு போய் அதேமாரி மரத்தை எல்லாம் வெட்டி திரும்ப அங்கே பயிர் செய்கிறாங்க. இந்த மாதிரி மாறி மாறி இந்த பயிர் செய்கிற காரணத்தால் மண் அரிப்பு குறிப்பாக ஏற்படுகிறது. உலக அளவில் 2 லட்சம் டன் வந்து மண் அரிப்பு ஏற்படுறதா ஒரு ஆய்வு குறிப்பு சொல்லுது. காடுகள் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து நீர் ஆதாரமாக இருக்குது. தென்னிந்திய நதிகள் அனைத்துமே வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி குறிப்பாக காவேரி, கோதாவரி போன்ற நதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி பல விவசாயிகளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது. அதேமாரி வட இந்திய நதிகள் வந்து பார்த்திங்கன்னா இமயமலை சாரலில் உள்ளது பனிச்சரங்களிலிருந்து அது வந்து அங்கே இருக்க விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக அமைகிறது. ரியல் எஸ்டேட் அப்படின்ற ஒரு செயல் வந்து இப்போ குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் வந்து இது அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய அதாவது பயிர் செய்யக்கூடிய பரப்பளவு வந்து கடந்த 2001 2010 கணக்கெடுப்பு பற்றி தான் மிக அதிகமாக வேகமாக குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே இந்த நிலைமை நீடித்தால் எதிர்காலத்தில் வந்து நம்முடைய சந்ததியினர்களும் நம்முடைய குடும்பங்களும் வந்து அண்டை மாநிலத்தையோ அல்லது அண்டை நாடுகளையே சார்ந்துதான் ஆக வேண்டும். ஆகவே இது வந்து கண்டிப்பாக கட்டுப்படுத்த வந்து அரசாங்கமும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைக்ரேஷன். இப்போலாம் கிராமப்புறத்தில் வந்து விவசாயிகளுக்கு ஆளே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே போனாலையும் குறிப்பாக இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வந்த பிறகு எங்களுக்கு ஆளே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. விவசாயிகளுக்கு ஏன் வந்து வேலையாட்கள் வந்து கிடைப்பது இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும்தான் வந்து விவசாய வேலை கிடைக்கிறது. ஒன்று, அவங்களுக்கு வந்து தகுந்த கூலி வந்து கிடைக்காத காரணத்தால் வந்து அங்கேருந்து குடிபெயர்றாங்க. அதாவது நகரத்துக்கு வந்து குடிபெயர்றது வந்து இப்போ அதிகரித்து விட்டது. இந்த மைக்ரேஷன் அப்படி அர்பன் மைக்ரேஷன் சொல்கிறாங்க. நகரத்துக்கு குடிபெயரும் போது அங்கே வந்து குடி தண்ணீர் சாக்கடை அதாவது சானிடேஷன் அப்படின்னு சொல்கிறேன், குடிபெயர்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா போய் அந்த சாக்கடை இந்த மாதிரி ஏரியாவில் தான் போய் வசிக்கிறாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு நோய் ஏற்பட்டு பல இன்னல் ஏற்படுகிறது. இதை வந்து நம்ம தடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம செயற்கை உரங்களை வந்து நம்ம வயல்வெளிகளை செலுத்தும் போது அந்த செயற்கை உரங்களானது நீரால் அடித்து செல்லப்பட்டு நீரோடைகளுடன் கலந்து ஏரி குளங்களில் கலந்து கடைசியில் சமுத்திரங்களில் போய் கலந்து விடுகிறாங்க. கடந்து விடும்பொழுது யூட்ரோபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த யூட்ரோபிகேஷனை என்னென்னா அளவுக்கு அதிகமாக அந்த பெஸ்டிசைடு அதாவது பூச்சிக்கொல்லி மருந்துகளும் களைக்கொல்லி மருந்துகளும் அந்த யூரியா உரம் போன்ற மருந்துகளும் செயற்கை முறையில் போய் அந்த ஆல்கை வந்து அதிகமாக கடலில் வந்து பாசிகள் அதிகமாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகிடுது. பாசிகள் அதிகமான உங்களுக்கு ஆக்சிஜன் அளவு வந்து தண்ணியில் குறைஞ்சி இதனால் வந்து கடல்வாழ் உயிரினங்கள் வந்து பாதிப்படையதாக சொல்கிறாங்க. இதையும் வந்து நம்ம எடுத்துக்கணும்.
உணவு உற்பத்தி குறைவதற்கான காரணங்களில் தொழில்நுட்ப குறைபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன, அதே மாதிரி மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகள்னால ஏற்படக்கூடிய இந்த குறைபாடு, இது ரெண்டையும் பற்றி ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போது இது தவிர இயற்கை அப்படிங்கிறது, இயற்கை வந்து சாதாரணமாக சொல்லுவோம் வந்து நம்ம ஒரு வழி கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா இயற்கை வந்து தன்னுடைய போக்கில் போகிறதுக்கு அது வேற ஒரு வழியை கண்டுபிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இயற்கையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கூட இருக்குது, அதனால் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் இந்த உணவு உற்பத்தியில் இருக்குங்களா?
இப்போ நம்ம இயற்கை வளங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக வந்து நம்ம மண் வளம் அப்புறம் நீர்வளம் இரண்டுமே வந்து தொழில்நுட்ப குறைபாடுகள்லாம் எவ்வளோதான் இருந்தாலும் இந்த ரெண்டு வளங்கள் நம்மக்கிட்ட எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் மிகவும் முக்கியம் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா இப்போ மண்ணுக்கு ஏற்ற மாதிரி பயிர்களை வந்து நம்ம தேர்வு செய்யணும் அப்படின்னு. சமீபத்தில் ஒரு மகான் அவர் வந்து பேசும்போது கூட என்ன சொல்கிறாருன்னா, முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால இப்போ வந்து எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ அவ்வளோ தூரத்தில் உள்ள பயிர்கள் தான் வந்து நம்ம உடல் ஏற்றுக்கும் அப்படின்னு இருந்ததை இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு, மாறி காரில் கூட போங்கங்கிறாரு. ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் காரில் போகலாம், அதுக்குள்ளே இருக்கிற பயிர்கள்லாம் வந்து நம்ம உடலுக்கு வந்து ஏற்றது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீர்வளம் அதுவும் வந்து மிகவும் முக்கியம். இப்போ நீர்வளம்னு பார்த்திங்கன்னா உலக மக்கள் தொகையில் 20% பேருக்கு வந்து நல்ல குடிநீர் இல்லாத நிலை இருக்குது. அதே மாதிரி தரமான நீர் இல்லாததால் ஏற்படுற நோயினால் 2.5 மில்லியன் மக்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்து உலகம் முழுவதும் இறக்கிறார்கள். அதே மாதிரி உலக மக்கள் தொகையில் இந்தியாவில் 16% மக்கள் இருக்காங்க, ஆனால் நீர் வளத்தில் பார்த்திங்கன்னா 4% தான் நம்ம நாட்டில் இருக்குது. இப்போ சுதந்திரம் அடைந்த போது நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கிடைச்சிட்டு இருந்த தண்ணீர் அளவு 5000 கியூபிக் மீட்டராக இருந்தது. ஒரு சராசரி இந்தியனுக்கு 1000 கியூபிக் மீட்டராக அது வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி நகர்ப்புறங்களில் பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து இப்போ நம்ம விலை கொடுத்து தான் வாங்குகிறோம் நல்ல தண்ணீரை. நம்ம முன்னோர்கள்லாம் வந்து இப்போ வயசானவங்களெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா கேட்டோம்னா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கவலை அடைகிறாங்க. ஏன்னா வந்து உப்பு தண்ணீர் இரண்டையும் வந்து அவங்கெல்லாம் வந்து விலைக்கு வாங்கினதே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த நிலைமையில் நம்ம வந்து இப்போ இருக்கோம். அதே மாதிரி 2025 பார்த்தோம்னா 1/3 மக்கள் தண்ணீர் கிடைக்காமல் கஷ்டப்படுற சூழ்நிலை வந்து உருவாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அந்த சூழ்நிலையில் இந்த உணவு உற்பத்திக்கு நிலங்களும் குறைஞ்சிருக்கு, அதே மாதிரி நீர்வளமும் குறைவாக இருக்கு. அதுக்காக தான் இப்போ நம்ம வேளாண் பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா நிறைய தொழில்நுட்பங்கள் கொண்டு வராங்க. அதாவது குறைந்த நீரில் எப்படி விவசாயம் பண்ணுறது, அதே மாதிரி மண்ணுக்கு ஏற்ற மண் பரிசோதனை செய்து உரமிடல் அது போன்ற தொழில்நுட்பங்கள்லாம் வந்து கொண்டு வராங்க. நம்ம வந்து இயற்கையோடு ஒத்து போகணும், இல்லைன்னா அது வந்து நிறைய விதத்தில் இந்த சுனாமி நில அதிர்வு இதெல்லாம் வர்றதுக்கும் மனிதனும் வந்து காரணம் அப்படின்ட்டு நிறைய விஞ்ஞான ஆராய்ச்சியெல்லாம் சொல்கிறாங்க. ஒன்றை ஒன்று வந்து பின்னி பிணைந்தது, அதாவது பயோடைவர்சிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா மனிதன் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசியும் ஒவ்வொரு புல் பூண்டு ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு ரோல் இருக்குது, அதாவது அது ஏன் வளர்கிறது அப்படிங்கிறதுக்கு இருக்குது. அந்த மாதிரி இயற்கை குறைபாடுகள் என்னென்ன அப்படின்ட்டு இப்போ நம்ம கேட்போம்.
என்னென்ன இயற்கை குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு வரிசையை சொல்லிடுறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு, இன்னொன்று சுனாமி, பூகம்பம், எரிமலை வெடிப்பு, காட்டுத்தீ, பேய்மலை, வறட்சி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையினால் ஏற்படக்கூடிய சில குறைபாடுகள். ஸோ இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திராவில் தான் வந்து அடிக்கடி, அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை அந்த வெள்ளப்பெருக்கு வந்து அந்த நதியில் வந்து ஏற்படுகிறது. அந்த ஆற்றுப்படுகையில் வந்து அளவுக்கு அதிகமான மணல் அல்லதுனால அந்த நீரானது தேக்கி வைக்க முடியாதனால வெள்ளப்பெருக்கு வந்து அதிகமாக ஆகிட்டே இருக்குது. அடுத்தது சுனாமி, இது வந்து ஒரு கடல் பேரலை, இது வந்து கடலுக்கு அடியில் ஏற்படக்கூடிய ஒரு அலை. அடுத்தது பூகம்பம், இந்த பூகம்பமும் வந்து ஒரு இயற்கையினால் ஏற்படக்கூடிய ஒரு இயற்கை குறைபாடாகும். காட்டுத்தீ, இந்த காட்டுத்தீ வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒன்று. இந்தியாவில் 90% காட்டுத்தீ பார்த்திங்கன்னா மனிதர் வந்து காட்டுக்கு செல்லும்போது அல்லது காட்டு வழியாக போகும் பேருந்துகளை வந்து அவங்க தூக்கி எறிகிற அந்த பீடி தான் வந்து அது சரகு வழியாக இது பண்ணி காட்டுத்தீயே பண்ணும். இன்னொன்று நம்ம பழங்கால மக்களுக்கு என்ன இதுக்குன்னா தீராத வயிற்று வலி இருந்ததுன்னா காட்டில் போய் தீ வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த வயிற்று வலி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கை இருக்குது. இன்னமும் அதை வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற அண்டை மாநிலங்களையும் சரி மலைவாழ் மக்கள் இதை வந்து பின்பற்றிட்டு வராங்க. இது தடுக்க வந்து வனத்துறையும் வந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க. இது வந்து மக்களும் வந்து இது புரிஞ்சுக்கணும், காட்டு தீ இதுக்கும் இந்த வயிற்று வலிக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வறட்சி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக நமக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக வறட்சி ஏற்பட்டு தெரியும். வறட்சிக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா மழை பெய்யாதே காரணம். ஒரு நாட்டினுடைய மொத்த வனப்பரப்பு அதாவது 3% இருக்கணும். இப்போ இந்தியாவினுடைய மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 327.8 மில்லியன் ஹெக்டேருங்க. ஆனால் வனப்பரப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 67 மில்லியன் ஹெக்டேர் தான் இருக்குது. அதாவது ஒரு 15-20% மில்லியன் ஹெக்டேர் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். உலக சராசரி வனப்பரப்பை விட மிகவும் குறைவாக தான் நாங்கள் இருக்கோம். எந்த நாடு ஒன்று ஒரு வனப்பரப்பை வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்களோ அந்த நாடு கண்டிப்பாக வேளாண்மையிலும் சரி மக்களும் சரி செல்வ செழிப்பாகவும் இருப்பாங்க. குறிப்பாக நான் சொன்ன பிரேசில் நாடு, பிரேசிலில் வந்து அமேசான் காடுகள் அதாவது மலைக்காடுகள் இருக்கிறது. உலகில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% அந்த அமேசான் காட்டில் தான் இருக்கிறது. உலகத்தினுடைய நுரையீரல்னு சொல்லிட்டு அந்த அமேசான் காட்டை சொல்கிறேங்க. ஏன்னா வந்து உலகத்திலேயே அதாவது அங்கே தான் வந்து மனிதனுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து அங்கே தான் வந்து கிடைக்கிது. கிட்டத்தட்ட 9 நாடுகளில் பாயக்கூடிய நதியான அமேசான் நதியும் வந்து அங்கே தான் உற்பத்தி ஆகி பாய்ந்து ஓடிட்டுருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் வந்து வறட்சி அப்படின்னு பார்க்கக்குள்ள குறிப்பாக 2003 பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் மிகவும் வறட்சினால 1000+ இறந்துள்ளதாக வந்து சில செய்தி குறிப்புகள்லாம் வந்து சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வறட்சி இருக்குது, இன்னொரு பக்கம் வெள்ளப்பெருக்கு இருக்குது. இது ரெண்டும் நமக்கு செய்யணும் அப்படின்னா நதிநீர் இணைப்பு அதாவது இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் நதிநீர் இணைப்பு என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது. நதிநீர் இணைப்புனால வெள்ளப்பெருக்கு அதிகம் உள்ள நதிகளை வந்து வறட்சியான பகுதிகளை இணைச்சோம்னா வெள்ளப்பெருக்கு வரப்ப அளவுக்கு அதிகமான தண்ணி வந்து இந்த வறட்சி பகுதிகளுக்கு வரும் பட்சத்தில் அந்த வறட்சியான பகுதிகளை வந்து வேளாண்மை செய்ய முடியும். வேளாண்மை செய்ய முடியும் பட்சத்தில் அங்கே இருக்க வேளாண்மை உற்பத்தியை செய்ய முடியும், கால்நடைகள் மற்றும் மக்களும் வந்து நன்றாக இருக்க முடியும். இந்த நதிநீர் இணைப்பில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக 1982 நேஷ்னல் வாட்டர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம மத்திய அரசாங்கத்தில் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கான நோக்கம் என்னென்னா இந்தியாவில் வந்து இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர் குறிப்பாக 16 தென்னக நதிகளும் 12 இமயமலை நதிகளை வந்து இணைக்கிறது தான் இதனுடைய நோக்கம். ஆனால் இதுக்கான செலவும் அதிகம். அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கையை வந்து அழிக்கணும், ஃபாரஸ்ட் ஏரியா அழைக்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற காரணத்தில் வந்து அப்போ வந்து கைவிடப்பட்டது. உதாரணமாக நான் என்ன சொல்கிறேன்னா கென் பெட்வா அப்படின்ற ஒரு ரிவர், இந்த கென் என்ற ரிவர் வந்து மத்திய பிரதேசம் ஓடுது, பெட்வா என்ற ரிவர் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஓடுது. இந்த ரெண்டு நதிகளையும் வந்து இணைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரு மாநில முதல்வர்களும் ஒத்துக்கொண்டதன் பேரில் ஒப்பந்தம் செய்யப்பட்டு நடைமுறையில் வந்தன. அதுக்கப்புறம் பாதியில் நிறுத்துவதற்கான காரணம் என்னென்னா குறிப்பாக மத்திய பிரதேசத்தில் 6 டைகர் ரிசர்வ் குறிப்பாக பன்னா டைகர் ரிசர்வ் வந்து இந்தியாவில் மிக முக்கியமான புலிகள் வாழிடமாக இருக்குது. அங்கே வந்து கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்ட் அதாவது இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர் இந்த ரெண்டு கென் பெட்வா நதிகளை இணைக்கும் போது கிட்டத்தட்ட 8 ஹெக்டேருக்கும் மேற்பட்ட வனப்பரப்பு வந்து அழிக்கப்படுகிறது. அந்த பெட்வா ரிவரும் வந்து அழிந்துவிடும், புலிகளுடைய இடம் அழிந்துவிடும் சூழ்நிலை காரணங்களால் அதை இது கைவிடப்பட்டது. என்னுடைய கருத்து என்னவென்னால் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அந்த நதிகளை இணைக்கிறோம், மாநில நதிகளை வந்து இணைக்கலாம். இப்போ காவேரி நதி வந்து குறிப்பாக ஒரு 6-7 மாவட்டங்கள் வழியாக தருமபுரியிலேருந்து சேலம், சேலம் திருச்சி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் போய் கடைசியில் கடலில் தான் வந்து கலந்துருது. இந்த நதிகளை வந்து ஒரு புறம் வந்து தென்பெண்ணை ஆற்றோடும் இன்னொரு புறம் தாமரைபரணி வைகை ஆற்றோடும் இணைத்தால் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்கள்லேருந்து வறண்ட மாவட்டங்களாகவே இருக்கிறது. அங்கே வந்து இன்னமும் வந்து குடிதண்ணீருக்கு எப்பவுமே ஆண்டுதோறும் பஞ்சமாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இணைப்பு நம்ம ஏற்படுத்தினோம்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு இது ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். காவேரியில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பட்சத்தில் அதை வந்து நம்ம நதிநீர் இணைக்கக்குள்ள வட மாவட்டங்களும் சரி தென் மாவட்டங்களிலும் வந்து அதிகப்படியான வெள்ள நீர் கிடைக்கக்குள்ள அந்த மாவட்டங்களை வந்து நம்ம இந்த தண்ணீரை திறந்துவிடும் பட்சத்தில் நிலத்தடி நீர் மட்டும் உயரும் என்று நான் கூறுகிறேன். உதாரணத்துக்கு குஜராத் மாநில அரசாங்கம் கூட நர்மதானுடைய அந்த கால்வாய் திட்டத்தில் கிட்டத்தட்ட 240 கிலோமீட்டருக்கு வந்து அந்த கால்வாய் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சோலார் ஃப்ளேரை வந்து அமைச்சிருக்காங்க. இதன் மூலிமா ரெண்டு பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சூரிய வெளிச்சம் வந்து வற்றாத வளம் கொண்டியது, இயற்கையிலே வந்து கிடைக்கக்கூடிய அந்த சூரிய ஆற்றலினால கிடைக்கக்கூடியது ஒன்று. அதனால் வந்து நமக்கு சூரிய மின்சக்தி மூலிமா நம்ம கேட்டிருக்கலாம் தண்ணீர் வந்து எவாப்ரேஷன் வந்து ஆகாரத்தை வந்து இன்னொன்று கட்டுப்படுத்த முடியும். இந்த திட்டத்தினுடைய நோக்கமே அதுதான். அதே மாதிரி அந்த திட்டத்தை வந்து மற்ற மாநிலங்களும் வந்து அந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கும் பட்சத்தில் இவங்களும் இதை பின்பற்றினால் குஜராத் மாநிலம் வேளாண்மை வளர்ச்சியை பெற்றது போல மற்ற மாநிலங்களும் வளர்ச்சி பெறும்.
இப்ப நிறைய பார்த்தா இளைஞர்கள்லாம் வந்து இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்ட்டுலாம் நிறைய சொல்றாங்க. இப்ப நமக்கு முன்னாடி ஒரு இளைஞர் வந்து எப்படி பேசுறார் அப்படின்ட்டு கண்கூடா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப ரொம்ப நல்லா சொன்னார் உணவு துறையில வந்து நம்ம சந்திக்கிற குறைபாடுகள் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக அருள்குமார் வந்து விளக்கினார். இப்போ இந்திய வேளாண்மையில் என்னென்ன சீர்திருத்தங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு வந்து நம்ம யோசிக்கணும். அதாவது முதல் பசுமை புரட்சி நம்ம சுதந்திரம் அடைந்த போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து உணவே இல்லாமல் இருந்த நிலை இருந்தது, அதனால் அவங்க பசுமை புரட்சி கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம வந்து நீடித்த வேளாண்மை நிலையான வேளாண்மை அப்படிங்கிற இதுக்கு வந்திருக்கோம். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கோ க்ரீன் சொல்கிறாங்க, எல்லாமே வந்து பசுமை அப்படின்னு சொன்னது. அவர் சொன்ன பாயிண்ட் அது ரொம்ப முக்கியமானது, அதாவது காடுகள் வந்து நன்றாக பராமரிக்கப்பட வேண்டும், அப்போ தான் வந்து நமக்கு நீர் ஆதாரம் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ இதில் வேளாண்மை அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நிலம், நீர், அப்புறம் தொழில்நுட்பம், அதுக்கப்புறம் சந்தை, இது நாலுமே வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானவை.
என்னென்ன காரணங்கள் இந்த உணவு உற்பத்தி குறைபாட்டில் இருக்கு, அதில் வந்து நம்ம செய்கிற தவறுகள் என்ன, இயற்கையினால என்ன பாதிப்புகள் ஏற்படுது, இப்படி நிறைய விவரங்கள் சொன்னாங்க. இப்போ என்ன செஞ்சோம்னாக்க நம்ம இந்த வேளாண் உற்பத்தியை நம்ம அதிகரிக்க முடியும், உணவுப் பொருள் உற்பத்தியை அதிகரிக்க முடியும்?
இப்போ நான் இந்திய வேளாண்மையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்களை பற்றி நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நில சீர்திருத்தம் அப்படின்னு நான் முதன்மையாக சொல்றேன். நில சீர்திருத்தத்தில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, முறையாக வந்து இப்போ நெல் பயிர் அப்படின்னு செய்யும்போது நெல் பயிருக்கு வந்து குறிப்பாக அந்த காலத்தில் வந்து நெல் அறுவடை செய்த பின் ஒரு மாதத்துலேருந்து 3 மாத கால இடைவேளை வேணும். அந்த 3 மாத கால இடைவேளையில் சன் ஹெம்ப் அப்படின்னு அந்த சணப்பை பயிரை வந்து போட்டோம்னா, சணப்பை பயிரில் வந்து குறிப்பாக பயிரில் பார்த்திங்கன்னா ரைசோபியம் அப்படின்ற ஒரு பாக்டீரியாவின் மூலியமாக வானியில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜனை வந்து நிலைநிறுத்தக்கூடிய சக்தி வந்து அந்த ரைசோபியத்துக்கு உண்டு. அதாவது வேர் முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரைசோபியம். அந்த குறிப்பிட்ட அந்த இடைவெளியில் அந்த சணப்பை பயிர் வந்து நம்ம மேற்கொள்வது மூலிமா அந்த நிலத்தில் வந்து நம்ம நைட்ரஜன் சத்தை வந்து அதிகரிக்க முடியும். அதன் பிறகு நம்ம சீரான தண்ணீர் விட்டு அதை அப்படியே மங்க வைத்து ஓட்ட வேண்டியதுதான், நிலத்தை வந்து தயாராக வைத்துக்கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் நீர் வந்து சரியான முறையில், அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேட்டூர்லேருந்து தண்ணீர் திறனோடு சில விவசாயிகள் வந்து தன் நிலத்துக்கு தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏனாத்தனமாக, அதாவது நம்ம தண்ணி வந்து காசு போட்டு இறைச்சா தானே நம்ம வந்து அப்போனா வந்து கரெக்டாக இருப்பாங்க நம்ம விவசாயிகள், கால்வாயில் திறந்து விடுப்பாங்களோ அவங்கமான திறந்து விட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அதனால் நீர் பராமரிப்பு வந்து மிகவும் அவசியம். நீர் பராமரிப்பில் அந்த நெற்பயிருக்கு தேவையான தண்ணீர் மட்டும் 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் சேமித்து வைத்தால் போதுமானது. அந்த நீர் மேலாண்மை வந்து மேற்கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து மண். நீருக்கு முன்னாடி நான் மண்ணை பற்றி சொல்லிக்கிறேன். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்கேற்ற வந்து பயிர் செஞ்சால் நல்லாயிருக்கும். மண்ணுக்கேற்ற பயிர் வந்து மிக முக்கியம். விவசாயிகளிடமே ஒரு அச்சம் நிலவுகிறது, நீங்கள் வந்து மண்ணுக்கேற்ற பயிர்னு அப்படின்னு சொல்கிறேன் வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க. அதாவது உங்கள் நிலத்தில் 1 ஹெக்டேருக்கு 1 சாம்பிள் வந்து போதுமானது. அந்த ஒரு அதாவது மண் பரிசோதனைக்கு தேவையான சில தொழில்நுட்பங்களை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்ககிட்ட 1 ஹெக்டேர் அல்லது 1 ஏக்கர் 4 ஏக்கர் எவ்வளோ ஏரியா இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் சரிபாதியாக வந்து எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் மண் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டியதில்லை, வி ஷேப் அப்படின்ற ஒரு இதில் வெட்டி 15 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு நீங்கள் மண் எடுக்கணும். உங்கள் நிலத்தில் வந்து கரிசல் மண் செம்மண் இருக்கும் பட்சத்தில் இதில் 1 சாம்பிளும் அதில் 1 சாம்பிளும் எடுத்து 1/2 கிலோ சாம்பிள் எடுத்து அது என்ன தேதி, உங்கள் ஃபீல்டு நம்பர் என்ன, உங்கள் சர்வே நம்பரு பட்ட நம்பர் இதில் எழுதி மண் பரிசோதனை ஆய்வுக்கூடம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும், அதேமாரி தமிழ்நாட்டிலையும் சரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மண் பரிசோதனை கூடம் உள்ளது. நம்முடைய கோவை மாவட்டத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சொட்டாக் அப்படின்னு ஒரு லேபு, சாயில் டெஸ்டிங் அண்ட் டெக்னாலஜி அட்வைசரி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு மண் பரிசோதனை ஆய்வு மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மையம் இருக்குது. இங்கே வந்து விவசாயியை கொண்டு வரும் மண்ணை வந்து மிக துல்லியமான முறையில் வந்து மண்ணை ஆராய்ந்து அந்த மண்ணில் வந்து என்னென்ன, அதாவது நைட்ரஜன், என்பிகே, அதாவது மேஜர் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ஸு, ஜிங்க், காப்பர், தந்தகம், துத்தநாகம் போன்றவையெல்லாம் வந்து மிக துல்லியமாக ஆராய்ந்து அந்த மண்ணில் என்னென்ன பற்றாக்குறைகள் இருக்குது, என்னென்ன போதுமானது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட்டை வந்து விவசாயிகளிடம் கொடுப்பாங்க. உங்கள் மண்ணில் இந்த சத்து குறைபாடு இருக்குது, இந்த மண்ணுக்கு இந்த பயிர் செய்தால் நல்லா வரும்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இதை மாதிரி செஞ்சுட்டு வராங்க விவசாயிகளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடவு முறையில் வந்து சில மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. குறிப்பாக செம்மை நெல் சாகுபடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து மிகவும் பிரபலமாக ஒரு நடைமுறை போயிட்டுருக்கு. நெருக்கமாக நடும் பொழுது காற்று இடைவெளி இல்லாமல் வந்து மகசூல் வந்து குறையும். இந்த செம்மை நெல் சாகுபடிய மிக முக்கிய நோக்கமே வந்து 25 சென்டிமீட்டர் இடைவெளி வந்து விடுவதன் மூலயமாக வந்து கோனோ பீடர் மூலயமா போட்டு அதை இது பண்ணதுனால இந்த கலைகள் வந்து மக்க செய்து அது வந்து யூரியாக கிடைக்கிறது. இந்த செம்மை நெல் சாகுபடியின் மூலயமா அதிகப்படியான மகசூல் கிடைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உர சமன்பாடு, அதாவது உரமும் வந்து சரியான விகிதத்தில் சரியான நேரத்தில் போட வேண்டும் என்பது பேசல் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது பயிர் செய்ததுக்கு முன்னாடி ஒரு தடவை போடணும் நெல்லுக்கு. இப்போ குறிப்பாக நெல்லுக்கு பார்த்தீங்கன்னா 30 நாள் 45 60 நாள் குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து நம்ம உரங்களை இட வேண்டும். நம்ம விவசாயிகள் வந்து இப்போ ஒரே நாள் அப்படி போட்டுருவாங்க, அதாவது அன்னைக்கு மட்டும் நெல் நடவு மட்டும் போட்டாங்கன்னா அது வந்து அந்த பருவத்துக்கு ஏற்ற பார்த்தீங்கன்னா வளரும். அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம விவசாயிகள் வந்து இந்த சரி விகித உர இடணும்னு கேட்டுக்கிறேன். அதேமாரி களைக்கொல்லி பூச்சிக்கொல்லி நோய் ஏதேனும் தாக்குதல் இருந்தால் நீங்கள் வட்டார வேளாண்மை நிலையம் இருக்கும். இங்கே வந்து கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் எங்கள் இந்த பூச்சியியல் துறையின் மூலயமாக அருகில் உள்ள இந்த கோவை மாவட்டம் மட்டுமின்றி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளும் நிலங்களில் பாதிப்புகள் ஏற்படும் பூச்சி களைகளை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே ஆராய்ந்து தகுந்த ஆலோசனைகளது இந்த பூச்சிகளுக்கு இந்த மருந்து தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பூச்சியியல் துறை வல்லுநர்கள் வந்து தகுந்த ஆலோசனை வழங்குறாங்க. அதேமாரி மற்ற விவசாயிகளும் இதை கேட்டு பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணுறபோது சரியான நேரத்தில் வந்து அறுவடையை மேற்கொண்டால் விவசாயிகள் வந்து 10% உணவு வீணாகாமல் தடுக்கலாம். அறுவடைக்கு பின் நம்ம என்னென்ன செய்யணும், ஒரு குறிப்பிட்ட நிலத்தில் விளைஞ்ச அந்த மகசூலானது அறுவடை செய்யும் போது தண்ணீர் வந்து அதில் இப்போ நெல்லில் அதிகமாக இருக்கும், அதை வந்து நல்லா உலர்த்தி காய வைக்க வேண்டும். 10-12% வரைக்கும் குறைக்கணும். அந்த காலத்திலலாம் வந்து நம்ம உணவெல்லாம் சேமித்து சாக்குப்பையில் போட்டு ஒரு 2-3 அந்த வேப்ப இலை வந்து அதில் போட்டோம்னா பூச்சி எதுவும் தாக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தமாரி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதேமாரி சந்தைகள் குறிப்பாக பார்த்திங்கன்னா உழவர்களுக்கு நெல்லும் சரி அவங்க பெயர் பண்ணுற பூக்களும் சரி பூக்கள் காய்கறிகள் பழங்கள் என அனைத்துக்கும் வந்து இன்றைக்கி சந்தை விளம்பரங்கள் வந்தது. உலகிலேயே இந்தியாவில் தான் வந்து அதிகப்படியான செல்போன் யூஸர், அதாவது இந்தியாவினுடைய நகரத்தில் இருக்கிறவங்களும் சரி கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிறவங்களும் இன்றைக்கி செல்போன் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சாதனமாகிவிட்டது. இந்தியாவில் இருக்க 120 கோடி மக்களில் 70 கோடி மக்களுக்கு வந்து செல்போன் இணைப்பு இருக்குதா சொல்கிறாங்க. சாதாரணமாக இன்றைக்கி வந்து இந்த செல்போன் தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகு சந்தை நிலவரம் வந்து மார்க்கெட்டில் என்ன விலை வந்து விற்கிதோ அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்களே நேரடியாகவோ இடைத்தரகர்கள் வரும் பட்சத்தில் நீங்களே நேரடியாகவோ சந்தை விலவுகளை கேட்டு அறிஞ்சு அதன் பிறகு நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. இதன் மூலிமா உதாரணத்துக்கு நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. வங்கிகள் பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது விவசாயிகள் தங்களுடைய நிலத்தில் வந்து பயிர் செய்யும் பட்சத்தில் உரத்திற்கும் விதைகளுக்கும் விவசாயிகள் வந்து காசு இல்லாத பட்சத்தில் வங்கிகளை வந்து சாள்றாங்க. வங்கிகளுக்கு போகும்போது இந்தியாவில் 90% மக்களுக்கு வந்து வங்கிகள் வந்து விவசாய கடன் வழங்குறதே மிக முக்கியமாக குறு சிறு விவசாயிகளுக்கு தெரிவதில்லை. வங்கிகள் வந்து என்ன கேட்பாங்கன்னா உங்கள் சிட்டா அடங்கல் போன்ற வந்து சில குறிப்புகளை கேட்பாங்க. நீங்களும் வந்து இந்த சிட்டா அடங்கல் உங்களுடைய நிலத்தில் வந்து மண் பரிசோதனை அட்டை குறிப்பாக இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா வங்கிகள் உங்கள் நிலத்தில் இருந்து என்னென்ன பயிரெலாம் மேற்கொள்கிறீங்களோ அதுக்கு தகுந்தார போல் வந்து அவங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வட்டி கடனை கொடுப்பாங்க. நீங்கள் வங்கி கடனை பயிர் இழப்பீட்டுக்கு வந்து கிராப் இன்சூரன்ஸும் நிறைய இருக்குது. உங்கள் பயிர் இழப்பீட்டுக்கும் வந்து நீங்கள் தகுதியானவர்கள் தான். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பயிர் இழப்பீட்டுக்கு வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் செஞ்சுக்கோங்க. தமிழக அரசாங்கம் வந்து மிக அருமையாக வந்து பல திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க, இப்போவும் அறிவிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா அனைத்திற்குமே வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து குறைந்தபட்ச விலை நிர்ணயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விலை நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் செக் டேம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் ஆதாரங்களை பெருக்கியிருக்காங்க. மானிய விலைகளை இன்றைக்கி அனைத்து துறை வேளாண்மை தோட்டக்கலை வனவியல் என அனைத்து துறைகளையுமே வந்து மானியம் வழங்குறாங்க. பயிர் இழப்பீட்டுக்கு வந்து இது கொடுக்குறாங்க, கடன் உதவி வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அதாவது கோல்டு ஸ்டோரேஜ், அதாவது நம்ம வந்து அறுவடைக்கு ஸ்பின் செஞ்சுட்டு பிறகு நம்மளுடைய உணவுகளை வந்து பத்திரமாக சேமிப்பு கிடங்களில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது போன்ற அரசாங்க திட்ட இதில் வந்து நீங்கள் அருமையாக பயன்படுத்திங்கன்னு கேட்டுக்கிறேன்.
இப்போ மிகவும் அழகாக சொன்னார். இது வந்து இன்னைக்கு முழுதும் நம்ம பேசினோம்னா கூட நிறைவடையாது. இப்போ பார்த்தோம்னா நம்ம பல்கலைக்கழகத்திலேருந்து நிறைய தொழில்நுட்பங்கள், குறிப்பாக சொன்னார் செம்மை நெல் சாகுபடி, அதேமாதிரி நீடித்த நிலையான கரும்பு உற்பத்தி, அப்புறம் பார்த்தோம்னா காய்கறி மலர் பழங்கள் சாகுபடிக்கு துல்லிய பண்ணையம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களை கூட அடுக்குமாடி கட்டிடங்களில் இப்போ வந்து ரூஃப் கார்டன் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி இப்போ எல்லாம் அந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் எல்லாமே இப்போ நம்ம ஒரு புறம் ரியல் எஸ்டேட்டாக அவங்க மாற்றுறாங்கன்னு சொன்னால் கூட அவங்களையும் நிறைய பேர் வந்து பார்த்தா மரம் வளர்க்கறத வந்து செய்கிறாங்க. இப்போ சமீபமாக கூட நாங்களே நாட்டு நலப்பணி திட்டத்தில் இங்கே வடவள்ளியில் போய் 200 மரக்கன்றுகள் நட்டோம். அது மாதிரி நிறைய அவேர்னஸ், அதாவது மக்களிடையே வந்து விழிப்புணர்வு வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி நம்ம பார்த்தோன்னா பயிர், நிலக்கடலை, தென்னை இதுக்கெல்லாம் வந்து டானிக், அதாவது எல்லா நுண்ணூட்ட சத்துக்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிய டானிக் நமது வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேருந்து வெளியே வந்திருக்கு. அது நிறைய விவசாயிகள்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ இவர் நிறைய விஷயங்கள் சொன்னார். இதற்கு மேலே பார்த்தோன்னா சமைக்கிற விதத்துலேயும் இருக்குது ப்ராசஸிங் அப்படின்னு. இப்போ நம்ம பார்த்தோம்னா தோசைலாம் நம்ம வந்து ரோஸ்ட்டாக வந்து ஆசைப்படுறோம், அதே மாதிரி வடை ரோஸ்ட்டாக ஆசைப்படுறோம். ஆனால் ஒன்று வந்து என்னென்னா, சமீபமாக இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, எண்ணெயில் அதாவது உயர்ந்த வெப்பத்தில் ஒரு டெம்பரேச்சர் 120 டிகிரி அது மாதிரிலாம் வந்து பொரிக்கும்போது என்னென்னா அக்ரிலமைடு அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து உருவாகுது அப்படின்ட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து முக்கியமாக கேன்சர் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது மைலார்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் இந்த வினைப்பொருள் வந்து உருவாகுது. அதெல்லாம் ஆனால் நம்ம வந்து சிந்திச்சிருக்கவே மாட்டோம். இப்போ தான் வந்து ஒன்றுன்னா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ தான் யோசிக்க தோணுது. நம்மெல்லாம் நிறைய சமயங்களில் வந்து சிந்திப்போம், அசைவ பிரியர்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் நோய்கள் வரும், சைவர்களுக்கெல்லாம் வரவே வராது அப்படின்லாம் யோசிக்கிறோம். ஆனால் சைவர்களுக்கும் ஏன் நோய் வருது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாமும் வந்து காரணிகள். அதனால் வந்து உணவு அப்படிங்கிறது வந்து நம்ம அளவும் வந்து கரெக்டாக சாப்பிடணும், அது ஒன்று இருக்குது. ஊட்டச்சத்து பாதுகாப்பு எல்லாம் சொல்கிறோம். நம்மளோட வேலைக்கும் அதே மாதிரி நம்மளோட உடல் வாகுக்கும் ஏற்ற உணவுகளை வந்து நாம் சாப்பிடணும். அதே மாதிரி தொழில்நுட்பம் பொறுத்தவரும் பார்த்தோன்னா மரம் வளர்த்தல், உலக வெப்பமயமாதலை தடுத்தல், நீராதாரங்களை பெருக்குதல், மண் வளம் காத்தல் ஆகியவை நம்மளுடைய வேளாண்மைக்கு வந்து முக்கிய ஆதாரங்களாக இருக்கின்றன. இதை வந்து நம்ம அனைவரும் சிந்திச்சு பார்த்து செயல்படணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம்.
நேயர்களே, இதுவரைக்கும் உலக உணவு நாள் பற்றிய பல தகவல்களை நமக்காக எடுத்துச் சொன்னவங்க டாக்டர் MR லதா, ஏ அருண்குமார் மற்றும் N குணவதி.
MHz நமது நிகழ்ச்சிகளை கேளுங்கள் நேயர்களே. கேட்பதோடு இல்லாமல் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். 0422243105 என்ற தொலைபேசி எண்ணில்